SBS தமிழ்.
இந்தியாவின் பல பகுதிகளில் கடந்த 65 ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக சென்னையில் மோசமான வறட்சி ஏற்பட்டுள்ளதால் அதிகரித்துக் கொண்டே செல்லும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக பலர் இரவு முழுக்க வெற்றுக்குடங்களோடு தெருவில் காத்து கிடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கோடை தொடங்குவதற்கு முன்பாகவே சென்னையில் குடிநீர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் தினசரி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் குடிநீர் வாரியம் திண்டாடி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. தலைநகர் சென்னை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதாக கூறப்படும் பின்னணியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அரசு தரப்பில் கூறப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் அதனை நிராகரிக்கின்றன. பருவ மழை பொய்த்ததால் அங்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகின்ற போதும், உண்மையிலேயே அதுதான் காரணமாயென சர்வதேச ரீதியில் செயற்படும் சமூக மற்றும் சுற்றுப்புறச் சூழல் செயற்பாட்டாளரும் எக்ஸ்னோரா என்ற அமைப்பின் நிறுவனருமான முனைவர் MB நிர்மல் அவர்களிடம் கேட்டேன்.
பருவமழை பெய்தாலும் பெய்யாட்டாலும் சென்னைக்கு தண்ணீர் பஞ்சம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சென்னையை சுற்றி 6000 ஏரிகள் குளங்கள் இருக்கு. இந்த 6000 ஏரிகள் குளங்களை வந்து ஆழப்படுத்தி தூர்வாரி ஒன்னொன்று லிங்க் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா தண்ணி கொஞ்சமே வராது. சென்னை வந்து உண்மையா இது பராமரிக்கல அரசாங்கம். காமராஜருக்கு அப்புறம் யாரும் இதை கவனிக்கல. இது ஒழுங்கா கவனிச்சிருந்தாங்கன்னா சென்னை நகரம், தமிழ்நாட்டு எல்லா நகரமும் தண்ணீர் கொடுக்கலாம். ஏன்னா இங்க வந்து மார்ஷ் லேண்டு, சதுப்பு பூமி இருக்கு. 5500 ஏக்கரா சதுப்பு பூமி இருக்கு. அதெல்லாம் குப்பையை கொட்டி நாசம் பண்ணிட்டாங்க. அந்த சதுப்பு பூமின்றதுனா அர்த்தம் என்னன்னா, நம்ம தண்ணி தேடி கீழே போறோம் இல்லையா, அந்த தண்ணி பூமிக்கு மேலேயே வருது. அப்படி ஒரு இயற்கையுடைய பரிசு. ஆக்கிரமிப்பு பண்ணி குப்பையை கொட்டி குடிசைகளை போட்டு எல்லா தவறுகளும் பண்ணிட்டாங்க. அதனாலதான் தண்ணீர் பஞ்சம். இது வந்து நீர் இல்லாமல் இல்லை, நீர் நிர்வாகம்.
இதே கேள்விக்கு பதிலளிக்கிறார் மழைவள மாற்றம் குறித்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் குழுவைச் சேர்ந்த புவி ஆய்வு விஞ்ஞானி மோர்த்தேகாய் அவர்கள்.
பருவமழை பொய்த்தது ஒரு காரணம் இருந்தாலும், அந்த பருவமழை பொய்க்கும் பொழுது நாம சமுதாயமாக நமக்கு அதை எப்படி எதிர்வினை ஆற்றணும் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம தமிழ்நாட்டில் பெருவாரியான இடங்கள் வந்து வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்யும் இடங்கள். இது வந்து தென்மேற்கு பருவமழை மாதிரி இல்லாம வடகிழக்கு பருவமழை வந்து ஒரு பீரியாடிசிட்டியா இருக்காது. திடீர்னு 2 வருஷம் நல்ல மழை பெய்யும், அப்புறம் அடுத்த 2 வருஷம் வறட்சியா இருக்கும். இத படித்துதான் நம்ம முன்னோர்கள் வந்து குளங்கள் நிறைய வெட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ மழை வரும்போது தேக்கி வச்சுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அதை பாசனத்துக்கோ குடிநீருக்கோ பயன்படுத்திக்கிடுவாங்க. இப்போ காலகாலமாக கி.பி. 6 நூற்றாண்டிலிருந்து இந்த மாதிரி நிறைய குளங்கள் வெட்டியிருக்கிறாங்க. இது பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மட்டும் இல்லாம நாயக்கர்கள் காலத்திலயும் இதே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு இருக்கிற அரசாங்கமோ அல்லது இங்கிலாந்து பிரிட்டிஷ் ராஜ் நடந்துட்டு இருந்தது கூட, குறிப்பாக பிரிட்டிஷ் ராஜ் நடக்கும்போது வந்து இந்த குளநீர் பாசனத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க வந்து கெனால், வாய்க்கால் பாசனத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த முன்னாடி இருந்த குடிமராமத்து மூலமா தான் வந்து குளங்களை வந்து பராமரிப்பாங்க. அந்த குடிமராமத்து வந்து பிரிட்டிஷ் ராஜ் காலத்திலிருந்து அல்லது சுதந்திர இந்தியாவிலையும் அந்த இது நடக்கல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு, சமுதாய காரணங்கள் நிறைய உண்டு ஏன் அந்த குடிமராமத்து நடக்கல அப்படின்றதுக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பருவங்களை பொய்த்தது மட்டும் காரணம் இல்லை, அதற்கு சமுதாயமாக என்ன எதிர்வினை ஆற்றணும் என்பதும் ஒரு காரணம். இப்போதைக்கு உள்ள அரசாங்கம் வரைக்கும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றதான் இந்த குடிநீர் பிரச்சனைக்கு காரணம். 2015 நடந்த சென்னை வெள்ளத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம்.
அரசை நம்பியிராமல் இயற்கையை கெடுப்பவர்களுக்கு எதிராகவும் இயற்கையை பாதுகாக்கும் பணிகளிலும் தான் உட்பட பல தன்னார்வ தொண்டர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் முனைவர் MB நிர்மல். ஆனால் இந்த பணிகளை உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
60 வாட்டர் பாடியை ரெஸ்டோர் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அதே போல வந்து நிறைய பேர், நிறைய தன்னார்வ தொண்டர்கள் அந்தந்த ஊர்ல என்ன பண்றாங்க, அவங்களே ஆழப்படுத்தி சுற்றி நடைபாதையெல்லாம் போட்டு அது பெருசா நடந்துட்டு இருக்கு. இது வந்து அரசாங்க ஒத்துழைப்பும் இருந்தா இருக்கை தட்டுதான் ஓசை. அரசாங்க ஒத்துழைப்பு கிடையாது. இதுல வேடிக்கை என்னன்னா, இன்னொரு வேடிக்கை, இந்த ஏரியை தூர் வாடுறதுக்கு பணமே தேவையில்லை. காரணம், அந்த ஏரி மண் வந்து ஒரு வண்டல் மண், சில்க்னு பேர். அந்த ஒரு மண் ஒரு லாரி 20,000-30,000 விற்குது. அந்த சில்க், அந்த ஏரி ஆழப்படுத்துறதுக்கு வேண்டிய செலவு போற அந்த சில்க் மண்லயே வந்துடும். எல்லாம் இருக்கு, முயற்சிகள் இல்லை. முயற்சி ஏன்னா, நம்ம வந்து இப்போ ஏரி ஆழப்படுத்தலாம் நான் திட்டம் போட்டால் அங்கே யாரோ ஒருத்தன் வந்து அந்த ஏரியை வந்து லே அவுட்டாக போட்டு வீடுகள் கட்டலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாதவர்கள் செய்யும்போது அதுக்கு பல தடைகள் வருது. அது தடைகள்லாம் தாண்டி மக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், விசில் ப்ளோ ஏறுவாங்க, விசில் ப்ளோயர், விசில் ப்ளோயர் வந்து இந்தியாவில் மட்டும் ஒரு 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. விசில் ப்ளோயர் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் சுட்டி காட்டினா அதை கொலை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், டிராபிக் ராமசாமின்னு ஒருத்திருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணாரு, போரூர் ஏரியில வந்து இப்போ மூணுல ஒரு பங்கு தான் இருக்கு, 2 மடங்கு போயிடுச்சு. அவரு தான் வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு அவரை கொலை பண்ண முயற்சிக்காங்க. நாங்கள் வந்து ஏரி காட்ட ராமசாமி அது பேர் வச்சிருக்கோம். இது போல அங்கங்க நான் இது மாதிரி என்கிட்ட பெரிய சேகர் ஒரு மீனவர் வந்து ஒரு 100 ஏக்கரா ஏரியை காப்பாற்றினார், அவரை வந்து கட்டியில குத்திட்டாங்க. அதனால இது வந்து ரொம்ப ஆபத்து. எனக்கு வந்து ஒரு 10 முறை எச்சரிக்கை வந்துருக்கு, இது ஏரியெல்லாம் ஏரியில பூக்க நுழைக்காத, இதெல்லாம் உதவிகாரம் இல்லை அப்படின்னு எச்சரிக்கை வருது. அதே மிஞ்சி செய்யறோம், அது மிஞ்சி செய்யறோம், செஞ்சிட்டு இருக்கோம், செஞ்சுட்டே இருப்போம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பிலான விவரணம். மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள சென்னை நகரில் தற்போதைய நிலவரப்படி 1 சதுர கிலோமீட்டருக்கு 27,000 முதல் 28,000 பேர் வரை வசிக்கின்ற நிலையில், தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத காலகட்டத்தில் சென்னை முழுவதுக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 850 மில்லியன் லீட்டர் தண்ணீரை குடிநீர் வாரியம் விநியோகம் செய்தது. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையின் காரணமாக ஒரு நாளைக்கு சுமார் 500 மில்லியன் லீட்டருக்கும் குறைவான நீரையே விநியோகித்து வருவதாக கூறப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, நாளுக்கு நாள் தனியார் தண்ணீர் டேங்குகளில் விற்கப்படும் தண்ணீரின் விலை கூடிக்கொண்டே போவதாகவும், இருக்கின்ற தண்ணீர் எத்தனை நாட்களுக்கு வரும் என்று தெரியாத நிலையில் இந்த சிக்கல்களிலிருந்து சென்னை எப்படி மீண்டெழும் என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் பலரும் அங்கலாய்கின்றனர். இந்த நிலையில் எதிர்கால பருவநிலை மாற்றங்களை அறிந்து அதற்கேற்ப மாற்று ஏற்பாடுகளை செய்ய உதவும் வகையில் வடகிழக்கு பருவமழை வளம் குறித்து ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள புவி ஆய்வு விஞ்ஞானி மோர்த்தக்காய் அவர்கள் தமது ஆய்வுக் குழுவின் நோக்கம் பற்றி விளக்குகிறார்.
இந்த ஆராய்ச்சியில வந்து நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கிறோம். ஒருத்தர் ஜியோமார்பாலஜிஸ்ட், இன்னொருத்தர் வந்து கோஸ்டல் டைனமிக்ஸ்ல ஒர்க் பண்றவர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து நியோ டெக்டானிக்ஸ் மூலமா அந்த கொற்கை பழைய காயல்ல உள்ள துறைமுகங்கள் வந்து எப்போது இடம்பெயரப்பட்டது அந்த மாதிரி படிக்கிற ஒரு விஞ்ஞானி. இந்த 4 பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கோம். ஒரு நீண்ட கால திட்டத்தை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கணும்னு நாங்கள் நினைச்சு அதை அந்த ஆய்வு பண்றோம். கடந்த காலங்கள்ல இந்த வடகிழக்கு பருவமழை எவ்வாறு இருந்தது, எவ்வாறு மாற்றமடைந்தது, ஒரு 2000-3000 வருடங்களாக எப்படி மாற்றமடைந்தது, அப்படி நம்ம ஒரு வரலாற்று மாற்றங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு ட்ரெண்ட் கிடைச்சிச்சுன்னா, அப்போ வருங்காலங்கள்ல அது எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து கணிக்க முடியும் பார்த்துருங்க. அந்த நோக்கத்துலதான் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்றோம். இதுல வந்து நாங்கள் ஒரு 3 குளங்களை தேர்ந்தெடுத்தோம். கொற்கைன்னு ஒரு இடம், முந்தைய துறைமுகமா இருந்த ஒரு குளம், அதுக்கப்புறம் ஆறுமுகமங்கலம், அப்புறம் பழைய காயல், அப்படி இந்த 3 குளங்களை எடுத்து குளங்கள்ல தான் வந்து மகரந்தத்தூள் மணல் விதவிதமான மணல் வகைகளை வச்சு நம்ம வந்து கடந்த காலங்களில் எப்படி பருவமழை இருந்தது அப்படின்றத கணிக்க முடியும் பார்த்துருங்க. இப்போ வரலாற்றுல இப்படி தான் ஒரு ட்ரெண்ட் இருந்தது அப்படின்னா, வருங்காலங்களில் எப்படி இருக்கும்ன்ற ஒரு படிப்பினை நமக்கு அது கொடுக்கும். அப்புறம் பாலிசி மேக்கர்ஸ் வந்து இந்த ரிசர்ச் மூலமாக, சரி அடுத்து நம்ம இப்படிதான் பருவமழை இருந்துச்சுன்னா நாம அதை எப்படி கையாளணும், ஒரு சமுதாயமாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து இந்த பருவமழை ஏற்ற இறக்கத்தை நம்ம கையாளலாம் அப்படின்றத அவங்க படித்து அவங்க ஒரு திட்டங்களை வகுக்கும் போது, இந்த பருவமழை பொய்ப்பையோ அல்லது திடீர் வெள்ளம் கூட வரலாம், அந்த மாதிரி வகைகளை எப்படி கையாளன்றது ஒரு திட்டத்தை வகுப்பதற்கு ஏதுவாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாக நான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ 4 பேர் நாங்கள் ஃபீல்டில் இருந்தோம், அப்புறம் கூட 3 பேர் எங்களோட சேருவாங்க. அப்போ இந்த ஒரு டீமாக நாங்கள் வேலை செய்யும்போது 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும் நமக்கு அறிக்கை வெளிவரதுக்கு.
இப்படியான ஆய்வுகள் தென் தமிழகத்தில் இப்போதுதான் நடைபெறுவதாக மோர்த்தக்காய் அவர்கள் சொல்கிறார்.
இந்தியா முழுவதும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை பெய்யற இடமான அந்த சவுத் தமிழ்நாட்டுல வந்து அதிகமாக நாங்க மேற்கொண்ட இடத்துல நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மற்ற இடங்களும் நடந்துட்டாரு, கட்சியில நடந்துட்டு, குஜராத்ல நடக்குது, ராஜஸ்தான்ல நடக்குது, வடகிழக்குல நடக்குது, இமயமலையில் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க செஞ்ச அந்த தென் தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது இது முதல் தரவுன்னு சொல்லலாம்.
அரசுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் நீர் மேலாண்மை விமர்சனத்திற்கு உட்பட்டுள்ள பின்னணியில் இப்படியான ஆய்வுகள் உண்மையிலேயே பயன் தரும் என நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் மோர்த்தக்காய் அவர்கள்.
அது ரொம்ப முக்கியமானது. நாங்க இந்த ஆராய்ச்சியை நாங்க என்ன செய்யலாம்னு நினைச்சிருக்கோம்னா, இந்த எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே
அகாடமிக்ல பிடிபட்டுச்சுன்னா அடைபட்டுச்சுன்னா அது மக்களுக்கும் தெரிய வராது, பாலிசி மேக்கர்ஸுக்கும் வெளியே வராது. இப்போ அவங்க ஒண்ணுமே நிதி மேலாண்மைக்கான திட்டங்கள் வகுக்கலன்னா நம்ம ஆராய்ச்சி வீணாதான் போகும். அதனால நாங்க என்ன பண்றோம்னா இதை வந்து இந்த அறிக்கைகளை வந்து வெகு மக்களை சென்றடையக்கூடிய அளவுல நாங்க வந்து அதை நாங்க முன்முயற்சி எடுக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். மீடியா மூலமாக இப்ப உங்களுடைய இந்த அழைப்பே எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. மேலும் வெகு மக்களை சென்றடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். அப்புறம் பாலிசி மேக்கர்ஸையும் கான்டாக்ட் பண்ணி அவங்களோடையும் இந்த தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க என்ன என்னென்ன விதமான ஃபார்மேட்ஸ்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்போ அது அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்தோம்னா நேரடியாக எங்களுடைய அந்த முடிவுகள் வந்து அவங்களுடைய திட்டத்திற்கு உதவுற வகையில இருக்கலாம்னு நான் நினைச்சிருக்கிறோம். நிறைய முன்முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
இதேவேளை நீர் மேலாண்மை என்ற விடயத்தில் பொதுமக்களும் சிந்தித்து நீரை சிக்கனமாக உபயோகமாக பயன்படுத்துவது அவசியம் என வலியுறுத்துகிறார் முனைவர் எம் பி நிர்மல்.
இப்போ உடனடி தீர்வுனானே இப்ப அரசாங்கமும் பண்ணிட்டு அரசாங்கத்துல குறை அரசாங்கத்தை நான் சொல்ற குறை என்னன்னா இந்த நீர் மேலாண்மை பண்ணல. ஆனா இப்போ இந்த வாட்டர் வந்து கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஒரே ஐடியா குறை சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல இந்த விவசாய நிலங்கள்ல இருந்து டேங்க்ல கொண்டாடுறாங்க. இப்ப ஜோலார்பேட்ல இருந்து ட்ரெயின் மூலம் தண்ணி வரப்போகுது. அப்புறம் கல் குவாரி, இந்த கல்லெல்லாம் உடச்சி உடச்சி கல் குவாரியில அவ்வளவு தண்ணி இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அந்த தண்ணீர்லாம் உண்மையிலே குடிக்கிறதுக்கு உகந்ததே கிடையாது, அதுவும் உங்களுக்கு சொல்றேன். முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா இது இங்கிலீஷ் அழகான வார்த்தைக்கு அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும், நம்ம வந்து வாழை கத்துக்கணும். நான் வந்து உங்களுக்கு வேடிக்கையா சொல்றேன், நான் எங்க துணைக்கு டாக்டர், ரெண்டு பேரும் வந்து குளிக்கிறதே நாலே மக்கு வாட்டர் தான் குளிக்கிறோம். ஒரு கால் பக்கெட்டு குறைவான தண்ணியில நாங்கள் குளிக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல பண்றோம், எல்லாமே நம்ம வந்து மைண்ட் அப்ளை பண்ணல. எல்லாம் நம்ம எப்படின்னா காசு போட்டா பால் வரா மாதிரி எதிர்பார்க்கிறோம். இப்போ எங்க நான் வந்து நிறைய ஃபிளாட்ல இருக்கிறேன், 1700 செடி வளர்க்குறேன். இந்த செடிகளுக்கு தண்ணி என்ன பண்றோம்னா இந்த கீழே எங்கள் பில்டிங்ல வாட்டர் ட்ரீட் பண்றாங்க, அந்த வேஸ்ட் வாட்டருக்கு தான் செடிக்கு ஊத்துறேன். எல்லாம் மைண்ட் அப்ளை பண்ணணும். எல்லா ஜனங்க வந்து இந்த வாட்ஸ்அப் பேஜில் மக்களை வந்து கட்டாயம் நான் சொல்லுவேன், இந்த காந்தி சுதந்திர போராட்டம் இந்த மாதிரி இல்லை நீங்க மக்கள். அதனால மக்களும் வந்து சச்சினை வந்தா பேசுவாங்க, இப்ப மழை பெய்ஞ்சு தண்ணி வந்து அதை மறந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் குறை இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணி இப்ப எங்களை மாதிரி இப்ப என்னுடைய வயது 76மா, நான் வந்து 50 வருஷமா அந்த சேவை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நாங்க எக்ஸ்ப்ளோர் ஆகிக்கிறது என்ன பண்றோம்னா, இப்ப எனக்கு 4 கிரவுண்ட் நிலம்னா நாங்க 10-12 போர் போடுவோம். இந்த போர் தான் தண்ணி எடுக்கிறதுக்கு, தண்ணியை திரும்ப கொடுக்கறது. ஹோம் எக்ஸ்ப்ளோர் வச்சிருக்க யாருக்குமே தண்ணீர் கொஞ்சமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா எங்க வீட்டுக்குள்ள நாங்க நீர் நிர்வாகம் பண்றோம். இப்ப மழை பெய்யுது இல்லையா, பெய்யும் போதே வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வடிகால இருந்து கீழே வந்து பார்த்தா 6-7 திரும்ப வச்சிருப்பாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சா ஒரு வாரத்து தண்ணி கிடைக்கும். நம்ம கையில எல்லாம் இருக்குது, என்னன்னா மனம் இல்லை, நேரம் இல்லை, அதுக்கு இது இல்லை, இதை பண்றோம்.
இது தவிர தற்போது ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறை விவகாரம் அரசியலாக்கப்படுகிறதா என்றும் இது தொடர்பிலான செய்திகள் மிகைப்படுத்தப்படுகின்றனவா என்றும் கேட்டதற்கு அதில் சந்தேகமே இல்லை என பதிலளித்த முனைவர் எம் பி நிர்மல், தற்போது ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு பல முயற்சிகளை அரசு எடுத்தாலும் அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகிறார்.
தண்ணீர் பிரச்சனை இருக்கு, கட்டாயம் அது மிகவும் படுத்தப்படுது, மிகப்படுத்தப்படுது, சந்தேகமே கிடையாது. பிரச்சனை எப்படின்னா ரொம்ப ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏழை மக்கள் வசதியானவன் பணம் கொடுத்து வாங்கிடுறான், வசதியானவங்க பணம், ஏன்னா தண்ணீர்லாம் இருக்க முடியாது, காற்றுக்கு அடுத்தபடி தண்ணீர் தேவை. அரசியல் கட்சிகள் பொறுத்தவரை எதிர்கட்சிகளுடைய நான் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இப்ப வந்து கர்நாடகால காவேரி பிரச்சனைனா பிஜேபி காங்கிரஸ் ஜனதா ஒரே பிளேன்ல போய் சண்டை போடுறாங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கட்சி ஒற்றுமையே கிடையாது, நீங்க சண்டை போடுங்க அடிச்சுக்கங்க. ஆனா தாய்மார்ல தண்ணீர் ஒன்னா சேர்ந்து எல்லா சர்வ கட்சியும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு டிவிஷன்லயும் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தண்ணீர் இருந்து கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இந்த ஒற்றுமை இல்லை, இது வந்து ஒரு பங்காளி சண்டை, இது அதனால ஒற்றுமை இல்லை. இது வந்து சண்டை போடுற நேரம் இது அல்ல, இது வந்து தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுந்தது தமிழ் பழமொழி. அரசாங்கம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, அவளால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க மேல குறை என்னன்னா, இது ஒரு தீ பிடிச்ச போய் தீ அணைக்கிறத விட தீயே வராது பாத்துக்கலாம் இல்லையா, அதை செய்யல அரசாங்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil